ஓம் சிவாய நமன். சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
அப்புறம் அகழ்வாய், இந்த பெந்தத்திலிருந்து நீ அகழ்வாய். எப்படி அகழ்வாய்? ரொம்ப இந்த பகுதி கொஞ்சம் சுவையான நல்ல பகுதி. புகழும் இதில் வந்த பெரும் புண்ணியத்தால், இந்த உடம்பு கிடைச்ச உடனே கொஞ்சம் அறிவு வருது. அறிவு வந்த உடனே பட்டறிவும் வருது, நூலறிவும் வருது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நல்ல குணங்கள் புண்ணியங்கள் வந்து சேரும். எப்படி அப்படின்னு சொன்னா, ஆன்மாவனுடைய உயிருடைய இயல்பு என்ன? சுயநலம் தான். அவதான் அவனுக்கு பெருசு சுயநலம். இது உயிருக்கு, எல்லா உயிருக்கும் பொது. அப்புறம் கொஞ்சம் வளர்ச்சி வருகின்ற பொழுது தன்னை சேர்ந்த உயிர்களோடு உயிருடைய நலத்தை பேணுவது முதல். அதுதான் நமக்கு பாசம் என்று சொல்றான். இந்த பாசம் இருக்குது, இது கொடிய விலங்குகளுக்கும் கூட உண்டு. அது சிங்கமா இருந்தாலும் சரி, புலியா இருந்தாலும் சரி, மனுஷா இருந்தாலும் சரி, அது வரும். அப்ப அந்த சிறிய விலங்குகள், நம்ம வந்து பாகம் பெற்றோர் பாகம்னா எத்தனை குழந்தை குட்டிகளை வளர்த்துற போது நம்முடைய பெரியவங்க எல்லாம் பெற்றோர்லாம் சில தியாகம் செய்து நம்ம வளர்த்தார்கள். நாம நமக்கு சில சேர்த்து நம்ம குழந்தைகளை வளர்த்த முடியும். அப்ப சுயநலத்தை இருக்கிற போத கொஞ்சம் அந்த அன்பினால சில தியாகங்களும் செய்கின்றோம். அப்புறம் அதே வந்து நம்ம சேர்ந்த சுற்றத்தா இருக்கு, அது பரவுது. அப்புறம் அப்படியே சமூக நாட்டுக்கு சமூகத்துக்கு அப்படியே அது விரிவடைகிறது. தொடக்கம் வந்து சுயநலம் தான், சுயநலத்திலிருந்து பரவலாம் வருகிறது. அப்ப நூலறிவு எல்லாம் படிக்கிற பொழுது இது புண்ணியம், இது பண்ணணும் அப்படின்னா நமக்கு நூலே அறிவு வருகிறது. அப்போ இந்த செய்யக்கூடிய அறச்செயல்கள் எல்லாம் முதல்ல வந்து சுயநலம் கருதி செய்யப்படும், அப்புறம் பேருக்கும் புகழுக்கும் செய்வார்கள். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து அனுபவத்துல இதெல்லாம் பேரும்புகள் எல்லாம் நமக்கு நிக்காது. ஆண்டவன் தெய்வத்தை நினைத்து செய்கின்ற பொழுது அது நல்ல புண்ணியம் ஆகிறது. அதுக்கு பேரு முதல்ல சொன்ன பசு புண்ணியம். ஆன்மாக்கள் இருக்கு, நான் சோசியல் சர்வீஸ் பண்றேன் என்றாலும் இந்த சமூக சேவை செய்கின்றேன் என்று செய்ய தன் தற்போதத்தோடு செய்கின்றதெல்லாம் வந்து அது பசு புண்ணியம்னு சொல்லுவோம். அப்படி இல்லாம சிவம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது, சிவத்தினுடைய துணையினால சிவத்தினுடைய அருளினால இதை நான் சமுதாயத்துக்கு செய்கின்றேன். இது செய்வதும் சிவத்துக்கு செய்கின்ற வழிபாடு என்று இடத்து செய்வதற்கு அது சிவபுண்ணியம். அது சிவனடியார்களுக்கும் சிவனுடைய திருக்கோயில்களுக்கும் செய்வது அது சிவபுண்ணியம். எல்லா உயிர்களையும் சிவம் இருக்குது. அந்த ஆன்மாக்களுடைய உயிரெல்லாம் சிவன் உறைகின்ற கோயில், அந்த ஆன்மாக்களுக்கு செய்கின்ற வழிபாடு இந்த அறங்கள் என்று செய்கின்ற பொழுது அந்த பசுபுண்ணியமே சிவபுண்ணியமாக மாறுகிறது. அப்ப நீ அகலும் முறை தேராய் அகழ்வாய், புகழும் இதில் வந்த பெரும் புண்ணியத்தால். அப்ப சிவபுண்ணியம் பண்ணுகின்ற பொழுது என்ன வரும்னா, வாய்த்த மலபாகத்தால் தந்த சக்தி சேர விடையாம் ஒப்ப. அப்ப முதல்ல புண்ணியம், அந்த புண்ணியம் எப்படி வருது அப்படின்னா, நாம செயல்கள் செய்கின்றோம். நமக்கு சித்தாந்த சாஸ்திரத்துல வினைகள் என்ற அந்த கலை சொல்லுக்கு தனிய ஒரு பொருள் உண்டு. எது வினை என்று சொன்னால், நாம் செய்வதெல்லாம் செயல்கள் தான், செயல் எப்ப வினையாக ஆகிறது அப்படின்னா, அது நாம செய்கின்ற இந்த செயல் ஒருவரை பாதிக்க வேண்டும், ஒருவருக்கு ஏதோ ஒருத்தர் அவங்கள சென்று சேர வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அப்பதான் வினையாக மாறுகிறது. இப்ப வந்து வீட்டுல டிஃபன் பண்ற சோறு இருக்குது, சாப்பிடுறோம், அது ஒரு செயல். சாப்பிடுற போத அடுத்தவங்களுக்கு மிச்சம் வைக்க கூடாது. பூரண சாப்பிட்டா அடுத்தவன் பண்ணி ஆடுமா இல்லையா? அப்ப நினைச்சு செஞ்சா அது வந்து வினையாக போயிடுது. வினை செயலுக்கும் வினைக்கும் வேறுபாடு. வினை என்பது இன்னொருத்தர் நாம் செய்யற செயலினால் அடுத்த பாதிக்கப்படும், ஏதோ ஒருத்தர் நன்மையாகவோ தீமையாகவோ பாதிக்கப்பட வேண்டும் என்று செய்து செய்தால் அது வந்து வினையாக மாறிவிடுகிறது. அந்த அந்த இப்போ செய்கின்ற வினை இருக்குத, அந்த வினை செய்தவுடனே முடிஞ்சு போகுது. இப்போ ஒருத்தர் அடிக்கிறான், கன்னத்துல அடிக்கிறான், அந்த அடித்த அந்த நேரத்திலேயே அந்த செயல் முடிஞ்சு போகுது. அப்போ அது எப்படி செயல் வந்து இப்படி வினையாகுது அப்படின்னா, அந்த செயல் தான் அது வந்து அடிபட்டவன் அடித்தவன் ஆகியுடைய புத்தி தத்துவத்தில் இருந்து அப்புறம் செயல் பின்னால வருவது. அது நான் பார்ப்போம். இப்போ வினையை வினையினால் வருவது புண்ணிய பாவங்கள். அந்த புண்ணிய பாவம் அடுத்த அப்படி இன்ப துன்பங்களாக மாறுகிறது. மூன்று நிலை உண்டு. முதல்ல வினை, அப்ப வினையினுடைய பயன். அந்த வினை பயனுக்கு வினை பயன் என்பது என்ன? இன்ப துன்பம். அதுக்கு நடுவுல நல்வினை தீவினை, புண்ணிய பாவம், இன்ப துன்பம். அந்த மாதிரி இங்க புண்ணியத்தால் என்ன வருது அப்படின்னா, மலபாகத்தால் தந்த சக்தி சேர வினைதான். அப்ப இந்த மலபாகத்துக்கு முன்னால இன்னொன்னு இருக்கு, அதுக்கு சொல்லல. என்ன? இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு என்று சொன்னால் அது நமக்கு சாதாரணமா மனித இயல்பு என்ன? கொள்ளுன்னா வாய் தேக்கிறது, கடிவாளனா வாய் முடியுது. நமக்கு நாம் பிறருக்கு செய்கின்ற உபகாரங்கள் நம்ம நினைவில் இருக்கும். நான் இதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன்னு நன்றியை எதிர்பார்ப்போம். நமக்கு பிற செய்கின்ற உபகாரங்கள் மறந்து போகுது, அல்லது நினைச்சு வச்சுக்கோ. அதே மாதிரி நமக்கு ஒரு கெட்டு வந்துட்டு சொன்னா அது நம்மால் செஞ்சா இருக்கும், ஆனா அது அடுத்தவன் செஞ்சதுன்னு சொல்லுவோம். மனித இயல்பு இப்படி போறோம், வெளியில போறோம், இங்க வரும்போது நல்ல உயரமா இருக்குது. நம்ம மாதிரி இப்போ இது குட்டையா இருக்குன்னு வச்சுக்குவோம், இடிச்சு என்ன இடிச்சுன்னு சொல்றோம், நிலவு இடிச்சிருச்சு, இவன் போய் இடிச்சுக்கிட்டு நிலவு இடிச்சிருச்சுன்னு சொல்றோம். இது மனித இயல்பு. இப்ப அந்த மாதிரி இருவினைப்பு என்பது என்ன என்றால், அந்த வினை பயனை அனுபவிக்கின்ற பொழுது நல்வினையாகிய நல்வினை பயனாகிய இன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது கர்வமோ, தீவினை பயனாகிய துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது துன்பமோ, ரெண்டும் இறைவன் நமக்கு நன்றியை செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே, இரண்டையும் ஒரே மனநிலையில் ஏற்றுக்கொள்வது. கேளும் ஆக்கமும் கெட்ட திருநார், ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார். அந்த மனநில அந்த அது இந்த நமக்கு சிவபுண்ணியம் மோட்சம் எல்லாம் இருக்கட்டும். நம்ம மனசே இப்படி இருந்துன்னு சொன்னா மனசுக்குள்ளார ஒரு குழப்பமோ துன்பமோ வருத்தமோ சூடோ இருக்காது. நமக்கு ஏதோ துன்பம் வந்துச்சுன்னா வர வேண்டியது வந்துச்சு, இனி அதுக்கு யாரும் இல்லாம குறை சொல்லக்கூடாதுங்கிற மனநிலை இருந்துன்னு சொன்னா மனசுக்கு அமைதி வந்துடும். ஒருத்தொருத்த மேல குறை காண முயன்றால் அதுக்கு எல்லையே இல்ல, அது பாட்டுக்கு இவன் மேல மேல குறை சென்றுட்டு போவோம். அதனால இது ஒரு பொறையுடைமை என்று சொல்லப்படும். இதுக்கு வந்து பொறையுடைமை என்பது, பொறைமையுடைமைன்னா அது ஞானாமிர்தன் நூல் ரொம்ப அழகா சொல்லுவார். நமக்கு வந்து இதை காட்டிலும் நமக்கு பெரியவங்க நம்ம நாட்டியார் இலக்கியம் சொல்றார். அது நமக்கு ஒருத்தன் ஒரு துன்பம் செஞ்சுட்டான் வச்சுக்கோ, கெட்டு செஞ்சுட்டான், அறியாமையினால இப்படி செய்து விட்டான், இந்த செய்த இந்த செயலினால அவன் எத்தகைய துன்பத்தை அனுபவிக்க போறானோ தெரியல. அவன் பரிதாபப்படுவதும் பெரியோருடைய இயல்பு என்று சொல்றார். பரிதாபப்படுவது பெரியோருடைய இயல்பு என்று சொல்றார். சரி, இப்ப அந்த இருவினை ஒப்புனால மல பரிபாகம் வந்து சேரும். சிவபுண்ணியத்தினால இருவினை ஒப்பும் மல பரிபாகமும் வந்து சேரும். மல பரிபாகம்னா என்ன என்று சொன்னால், மலத்தினுடைய பிடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா நீங்குவது. இதனால சத்திய நிபாதம் சத்தியன திருவருள் திருவருடைய வீழ்ச்சியும் நிகழும். இப்ப மூன்று சிவ புண்ணியம் இறைவனை ஒப்பு மலபரிவாகம் சத்தினி பாதம் இது இந்த வரிசையில சொன்னாலும் கூட இவன் வந்து சைமல்டேனியஸா நடக்கும் கிராஜுவலா திடீர்னு வந்து வருவது அல்ல. இது எத்தனைக்கு எத்தனை இறைவனை ஒப்பு வருதோ அத்தனைக்கு எத்தனை மலபரிவாகம் கூட வரும் அத்தனைக்கு எத்தனை சத்தினி பாதம் திருவருள் வீழ்ச்சியும் நடக்கும். இது ஒன்றன்பின் ஒன்று ஒன்றன்பின் ஒன்று அல்ல. இரு சூரிய ஒளி பரவ பரவ இருளானது விலகுவதை போல இது உடன் நிகழ்ச்சி. அது எப்படி உடன் நிகழ்ச்சிங்கிறது நாம பார்ப்போம். நமக்கு அது வந்து இந்த அவத்தனில வைத்துக் கொண்டே சொல்லுகிறார். எப்படின்னா நீ அகலும் முறை தேராய் அகழ்வாய் புகழும் இதில் வந்த பெரும் புண்ணியத்தால் வாய்த்த மலபாகத்தால் தந்த சத்தி சேர சத்திங்கிறது சத்தினி பாதம் வந்து சேர வினைதாம் ஒப்ப இந்த வினைதாம் ஒப்ப வந்து மலபாகத்துக்கு முன்னால சேர்த்தனும். மலபரி அது இருவினை ஒப்பு வந்தால் மலபரிவாகம் மலபரிவாகத்துல சத்தினி பாதம். இது இது சொல்ற முறையில வரிசைப்படி சொன்னாலும் கூட இது வந்து ஒரே சமயத்துல நிகழ்வது. இருவினைப்புக்கு ஏற்ப மலபரிவாகம் வரும் மலபரிவாகத்துக்கு ஏற்ப சத்தினி பாதம் கிடைக்கும். ஆனா இந்த வரிசையில இருவினை என்பது மலபாகத்துக்கு முன்னால சொல்லணும். அப்ப அவதாரத்தில் என்ன ஆகும்னா அப்பதான் அண்ணல் அண்ணல் பரமேஸ்வரன் இறைவன் என்ன பண்றாரு அருள் உருவாய் அருளே உருவாக்கொண்டு அருளே உருவாக்கொண்டு அப்போ இறைவன் மானுட சட்டை தாங்கி வர்றான். மானுட சட்டைன்னா மனித வடிவத்துல வர்றான் குருவாக வருகிறார். அப்ப வந்திருக்கிறது அவர் பார்க்கறதுக்கு நம்ம போல இந்த உடம்பாக இருந்தாலும் கூட அவர் உடம்ப அருளுருவாக கொள்ளுதல் வேண்டும். அருளை திருவருள் சக்தியே அவர் உடம்பாக கண்டு கொள்ளுதல் வேண்டும். அருளே உருவாய் இந்த அவதாரத்துல அவதாரம் அவதாரம் என்றால் சூழ்நிலை சூழல் இந்த நிலை இந்த நிலையில அண்ணல் அருள் உருவாய் தோன்றே அருளே தன்னுடைய வடிவமாக உருவமாக கொண்டு உடலாக கொண்டு தோன்றி என்ன பண்ணுவாரு பவம் அகற்றும் நன்னெறி பாவித்தே பவம்னா பிறப்பு பிறப்பை அகற்றக்கூடிய நல்ல நெறியை அவ பாரித்து அவதரம் அவதரம் என்றால் காலம் நேரம் இந்த சமயத்துல அண்ணல் சிவபரம் பொருள் அருளுருவாய் தோன்றி அருளே தன்னுடைய வடிவாக கொண்டு உடு வடிவமாக கொண்டு இங்க தோன்றுவார். இப்ப இதெல்லாம் நமக்கு திருட்பயன்ல சொல்றதில்ல ஐயா உதா காட்டிருக்கிறார். அறியாமை இதுவரைக்கும் நமக்கு நமக்கு அது உயிருக்கு உயிராக இருந்து நல்லதை ஏற்றது காட்டி நமக்கு நன்னெறி படித்துக் கொண்டிருந்த சிவம் உயிர்க்காக இருந்த சிவம் இப்ப வந்து வெளிப்பட்டு குருவாக இருந்தது. அறியாமை உள்நின்ற முன்னால் இருக்கிறது யாரு அப்படின்னா வெறும் மனிதன் நினைச்சுக்காத உன்னை போல மனிதன் நினைச்சுக்காத இதுவரைக்கும் உனக்கு உயிருக்கு உயிராக இருந்து எந்த சிவம் உணர்த்திட்டோ அந்த சிவம் தான் இப்ப உனக்கு முன்னால வந்து நிற்கிறது. அறியாமை உள் நின்று அழித்ததே காணும் எது குறியாக மானுட குறியாக இந்த கோ. அடுத்த பாட்டு தான் நமக்கு ரொம்ப சுவையான பாட்டு. ஏன் வந்து ஆண்டவனுக்கு ஏன் வந்து அப்படின்னா அவனுக்கு தான் தெரியும். நம்ம வீட்டுல வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா அந்த உடம்பு சரியில்லை வீட்டுல யார் இருக்கிறாங்களோ அந்த வீட்டுல நோயாளி மேல யாருக்கு அக்கறையோ அவங்களுக்கு தான் வந்து இந்த நோய் சீக்கணும் டாக்டர் கூட்டிட்டு போகணும் மருந்து கொடுக்கணும் அப்படின்னு அக்கறை யாருக்கு இருக்கும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். பக்கத்து இருக்கிறவங்களுக்கும் தூரத்து இருக்கிறவங்களுக்கும் ஒண்ணும் தெரியாது. வேணா அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன இருக்குதா விசாரிக்க வேணாம் வருவாங்க ஒழிய அகத்துறு நோய்க்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அக்கறை இருக்கும். நமக்கு எத்தனை பிரிவு எடுத்தாலும் நம்ம கூட இருக்கிறோம் யாரு சிவம். அப்ப சிவனுக்கு தான் இந்த நோயாளிக்கு என்ன மருந்து கொடுக்கணும், எப்ப மருந்து கொடுக்கணும், என்ன செய்யணுங்கிறோ அதுதான் அக்கறை. அவர் தான் அக்கறை இருக்கும். அகத்துற நோய்க்கு உள்ளிரவு என்று கூடவே இருக்கிறது அல்லாம சகத்தவரும் காண்பரோ தான். ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அறிவார்களா? அறிய மாட்டார்கள் என்றார். இப்ப இந்த சிவமானது அருளுருவாய் தோன்றி பவம் அகற்றும் நன்னெறி பாரித்து. பாரித்தல் என்றால் விரிவடைய செய்தல் அர்த்தம். பாரித்தல் விரிவடைய செய்தல். நிலா பாரித்து நமக்கு தமிழ் இலக்கியத்துல வரும். நிலா பௌர்ணமி நாள்ல முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சிருக்கும், அப்புறம் பௌர்ணமி போது நில ஒளி பறந்துடும். நிலா பாரித்து நன்னெறியை விரித்து. பவமகற்றும் நன்னெறி பாரித்து. பாரித்து என்ன பண்றாரு அப்படின்னா, அப்பா சொல்றார் போது, நீ இந்த உடம்புல இருக்கிறாய், இந்த உடம்புல நீ அறிவுடைய பொருளா இருக்கிறாய், இந்த உடம்புக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்பதெல்லாம் வைத்து, அது பத்து காரியங்களில் வைத்து ஆசிரியர் உனக்கு, அது பேரு தசகாரியம் என்பது பேரு இந்த நூலுக்கு. இந்த தசகாரியம் என்பது சைவ சித்தாந்தத்தை அனுபவித்துக் கொண்டு வரக்கூடிய முறைகள் ஒண்ணு. அது யோகம், சிவ யோகம். சிவ யோகத்தையும் அந்த யோகத்தால் வரக்கூடிய போகத்தையும் உணர்த்துவது இந்த தச காரியம். தசம் என்றால் பத்து. பத்து செய்திகள், ஞான செய்திகள் என்று சொல்லுவோம். பத்து ஞான செய்திகள். பத்த வந்து அந்த தசகாரியத்தை இந்த பஞ்சாட்சரத்தில் வைத்து உணர்த்துவதுதான் இந்த நூலுடைய சிறப்பு. பஞ்சாட்சரத்தை நாம் சொல்ற போது அந்த குருநாதன் உணர்த்திய அந்த தசகாரியம் பத்து காரியங்களை நினைவுக்கு வர வேண்டும். அது என்ன என்று சொன்னால், முதல்ல இந்த பதியை படிச்சுட்டு அப்புறம் அதுக்கு பேர் பார்த்துக்கோம். என்ன என்ன பண்றாருன்னா, முதல்ல வந்து தீட்சை பண்றான், பஞ்சாட்சரத்தை உபதேசிக்கிறார். பஞ்சாட்சரம் உபதேசிக்கும் போது ஞான தீட்சை, அந்த தீட்சை வந்து சடங்கோடு கிரியாவதி செய்ததுண்டு, ஞானவதி எல்லாருக்கும் தீட்சைகள் பல இருக்கு, அது அப்புறம் பார்த்துக்குவோம். இந்த தீட்சை செய்து ஞான உபதேசமும் பண்றார். அது அவர் செய்கிற ஞான உபதேசத்துக்கு பேரு தசகாரியம். இப்ப என்னன்னு சொன்னா, நாம் படிக்கூடிய ஞான சாத்திரம் இருக்குது, இது அனுபவத்துக்கு வர வேண்டும் என்றால் தீட்சை வேண்டும். தீட்சை இல்லாம ஞான சாஸ்திரம் படிப்பவர்களுக்கும் தீட்சை பெற்று ஞான சாஸ்திரம் படிப்பவர்களுக்கும் அவங்க படிப்பு அந்த உணர்வுல, சாத்திரத்தை உணர்வதில் வேறுபாடு உண்டு. இப்ப கல்லூரிகளில சைவ சித்தாந்தம் பாடம் சொல்றோம், கல்லூரிகள அங்க சைவ சித்தாந்தத்தை சாயபும் படிக்கிறோம், கிறிஸ்தவம் படிப்பாங்க. அவங்க வந்து சைவ சித்தாந்தம் அவங்களுக்கு தேர்வுல பாஸ் பண்றது தானே ஒழிய அவங்களுக்கு அனுபவத்துக்கு அல்ல. இப்ப மற்றவர்கள் நாம சைவ சித்தாந்தம் ஏன் படிக்கிறோம்னா, நாம படிச்சா நம்முடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு என்று படிக்கிறோம். நாம இங்க படிப்பதை பிராக்டிக்கலாக அனுபவத்துக்கு கொண்டு வருவதற்கு இந்த தீட்சை உதவி பண்ணும், தீட்சை நமக்கு துணை செய்யும். அதே மாதிரி சிவ பூஜை பண்றவனுக்கு இந்த படித்த சாத்திரங்கள் அவங்களுக்கு அனுபவத்துக்கு, அந்த கொண்டு ஞானத்தை அனுபவத்துக்கு கொண்டு வந்து தரும். அப்ப அது அதுக்குரிய வழிமுறைகளை இந்த தீட்சைக்கு முன்னால இந்த தசகாரியத்துல குருநாதன் உபதேசம் செய்கிறான். அவன் மிகுந்த காயத்தை காட்டி அதில் காணாமை காட்டிய பின், அவன் மிகுத்த காயம், காயம்னா உடம்பு. இந்த உடம்பு இருக்குது, இது தத்துவங்களினால் ஆனது. பிருத்திவி முதல் கலையீராக இருக்கக்கூடிய 31 தத்துவங்களினாலையும் ஆனது இந்த காயம். அப்போ குருநாத் என்ன பண்றாருன்னா, முதல்ல இந்த காயத்தினுடைய தன்மைகளை காட்டுறார், உடம்போட தன்மைய காட்டுகிறார். அப்போ முதல் என்ன பண்றார், நாம உண்மை விளக்கத்துல படிச்சோம் இல்லையா, அது இந்த தத்துவங்களை காட்டார். தத்துவங்களை காண்பதற்கு துணையாகத்தான் நமக்கு அந்த தத்துவங்களுக்கு பெயர், ரூபம், குணம், அதுக்குரிய எழுத்து அடையாளம் எல்லாம் ஒரு ஒன்னு சொல்றார். இப்ப மண் இருக்குது, மண்ணு வந்து சதுரம், மண்ணை நான் படுத்தினா ஒரு சதுர மாதிரி தான் இருக்கும். நுண்ணிய மண்ணிலேயே சதுரம் இருக்கும். தண்ணுக்கு பிறை போல என்று சொல்றார். கண்ணாட்டம்ல தண்ணி ஊத்து போய் நம்ம டிராயிங் படம் போடும்போது கூட கண்ணாட்டம் போட்டு போகும்போது இப்படி பிறை போல போடுவோம். நெருப்புக்கு பிந்து இருக்கும், இப்படி போட்டிருப்போம். பொட்டு வைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நெற்றிக்க பொட்டு மாதிரி. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளத்தை சொல்ற. இப்ப இந்த அப்போ இந்த இந்த பஞ்சபூதங்களினால் ஆனதுதான், பஞ்சபூத பரிணாமம் தான் இந்த பிரபஞ்சமும் இந்த உடலும். இது கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். முதல்ல தத்துவத்தினுடைய வடிவத்தை சொல்லுவது தத்துவ ரூபம். தத்துவ ரூபம்னா என்ன அப்படின்னா, இந்த தத்துவங்களால் ஆனதே இந்த ஆன்மா பெற்றக்கூடிய உடம்பு. இதுல இதுதான் இந்த தத்துவங்களினாலதான் இன்ப துன்பங்கள் நேருகின்றன, விளைகின்றன என்று சொல்லி இந்த தத்துவங்களிலிருந்து விளக்குவதற்குரிய அடையாளங்களை தான் குணங்குறி பெயர் ஆகிய அடையாளங்கள் உணர்த்தப்படுகின்றன. ஏன் நமக்கு வந்து உண்மை விளக்கத்தில் அந்த பட்டியல் சொல்றார் அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு இப்ப வகுப்புல தேசிய பெற்றவர்களும் இருப்போம். தேசிய பெற்றவர்கள் அனுஷானம் பண்ற போது முதல்ல ஆசமனம் பண்ற போது ஆத்மதத்துவ சுதா, வித்யாத்துவ சுதா, சிவதத்துவ சுதா, தண்ணி விட்டு சுட்டு வாய் தகவல் சொல்ற போது இந்த தத்துவங்களை விட்டு ஆன்மா நீங்குவது அல்லது தத்துவத்தை சுத்தி செய்து கொள்வது. அந்த தத்துவமானது நம்மை மயக்காமல் தத்துவத்தை சுத்தி செய்து கொள்வது. இப்ப தத்துவ ரூபம் பண்ணுது. அப்புறம் நாம அறிவது அனுபவிப்பதெல்லாம் இந்த தத்துவங்களினாலதான். நாம அறிவது அனுபவம்லாம் இந்த அனுபவிப்பது இந்த ரெண்டும் இந்த தத்துவங்களினாலதான். ஆனால் நாம என்ன நினைச்சுக்கிறோம், சில சமயத்துல இந்த தத்துவங்களே அறிவுன்னு நினைச்சுக்கிறோம். சாதாரண மக்கள் கண் காணுகிறது, காது கேட்கிறது. காணக்கூடிய அறிவு கண்ணுக்கும், கேட்கக்கூடிய அறிவு காதுக்கும் சொல்றோம். நாம பேச்சு வழக்கிற மாதிரி வந்து கண் காணும், காது கேட்கும், மூக்கு முகரும், வாய் பேசும், சுவைக்கும் சொல்றோம். அப்போ இந்த தத்துவங்களே அறிவுடையது போல சொல்றோம். இப்போ தத்துவ ரூபம் தரிசனத்துக்கு அப்புறம் தத்துவ தரிசனம் சொல்றோம். தரிசனம் உண்மையை காணுவது, தரிசிப்பது உண்மையை அறிவது. இந்த தத்துவங்கள் எல்லாம் ஜடம், இவை நமக்கு அறிவை தராது. என்ன அது, கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த அறிவு வரும். தத்துவ தரிசனம் என்பது தத்துவங்கள் ஜடம் என்று அதனை அறிவது தத்துவ தரிசனம். கண்ணே காணும்னு சொன்னா பணத்துக்கு கண் இருக்கு இல்லையா, அது காணுமா? அப்ப அந்த கருவிகள் தத்துவங்களா காரியங்கள் எல்லாம் இவை ஒன்றும் நமக்கு அறிவை தருவது இல்லை. அப்ப இது ஜடம் என்று அறிவது, இந்த தத்துவங்கள்லாம் அறியாமை உடையன என்று அறிவது தத்துவ தரிசனம். அப்புறம் இந்த தத்துவ தரிசனம் வந்து இது நான் அல்ல என்று நீங்குவதற்குத தத்துவ சுத்தி. இந்த தத்துவங்கள் எல்லாம் நான் அல்ல என்று நீங்குவது தத்துவ சுத்தி. அப்ப தத்துவ சுத்தி சொல்ற போது ஆன்மாவுடைய சொரூபம் தோன்றும் சொல்றார். இந்த மூணு நிகழ்கின்ற போது இந்த ஒன்று வந்து சேரும். இது ஆன்மா கண் எப்படி காணுது, ஆன்மா கண்ணோடு பொருந்தினால்தான் கண்ணு காணுது. ஆன்மா நாவோடு பொருந்தாதான், நம்ம சாதாரணமா இதுல மோட்டர் சைக்கிள் டூ வீலர் போறோம், இந்த ரோட்ல பிரஃப் ரோட்ல போறோம்னு வச்சுக்கோ, நம்ம கருத்து பூரா எங்க இருக்கோம், எண்ணெய் பூரா எங்க இருக்கோம், அடுத்த மேல இடிக்காம பத்திரமா போயிச்சாலும் இருக்கு, நம்ம எண்ணெய் பூரா அங்க இருக்கு. அப்ப யாராவது கை காட்டி கூப்பிட்டாலும் நமக்கு தெரிவது இல்லை. அப்ப நம்முடைய அறிவு பூரா எங்க இருக்குது, கண் வழியில தான் இருக்குது, கண்ணுல தான் அறிவு இருக்குது, போறல கண்ணுல தான் இருக்கு, மற்றதை அறிவது இல்லை. அதுபோல இங்க நமக்கு அறிவு கூடாமல், உயிர் கூடாமல் இந்த தத்துவங்கள் பயன்படுவது இல்லை. தத்துவங்களை பயன்படுவது ஆன்மா என்று அறிவு இருக்கு இல்லையா, அறிந்து தத்துவங்களை விட்டு நீங்குவது தத்துவ சுத்தி. அப்போ இந்த தத்துவ சுத்தி இருக்கின்ற பொழுது தோன்றுகின்ற பொழுது ஆன்ம ரூபம் ஆன்மாவுடைய வடிவம் ரூபம் தொண்ட ஆன்மாவுக்கு ஆன்மாதான் இந்த அறிவு பட்டு கருவி கொள்கின்றது என்று சொல்றது. இப்ப இந்த மூணும் தத்துவ அது முதல்ல அந்த பத்து பார்த்து பேரை மட்டும் பார்த்துக்குவோம். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. சிவரூபம், சிவ தரிசனம், சிவசுத்தி இல்ல. அதுக்கப்புறம் சிவசுத்தி, சிவசுத்தி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சிவ யோகம், சிவ போகம், இப்படி பத்து. இந்த பத்துல சிவபிரகாசத்துல உமாபதிசிவம் மூணா சொல்லுவார். ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம லாபம். சிவயோகத்தையும் சிவபோகத்தையும் ஆன்ம லாபமாக சொல்லுவார். இதுக்கு முன்னாலெல்லாம் நமக்கு இந்த உடம்பே கருவியாக ஆன்மா அறிந்து வந்தது. இப்ப இந்த உடம்பை கருவியாக கொண்டறிவது ஆன்மா என்று அறிந்த பொழுது அங்க சிவரூபம், ஆன்ம ரூபம் தோன்றுகிறது.